السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن القديم والفرقان المجيد: اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னல பெருமானார் முஹம்மது மஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், நாதாக்கள், சான்றோர்கள், அத்தனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமா. பேரன்பு கொண்ட இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தாலா இந்த உலகிலே வாழும் மனிதர்கள் அவர்களது வாழ்வு கண்ணியமான வாழ்வாக அமைவதற்காக வேண்டி, ஒரு சிறப்பான வாழ்வாக அமைவதற்காக வேண்டி, சம்பூர்ணமான மார்க்கமாக இஸ்லாத்தை அல்லாஹ் மனித குலத்திற்கு வழங்கினான். இஸ்லாம் பரிபூர்ணத்துவம் பெற்ற மார்க்கம். வேறு கலாச்சாரங்களுக்கோ, வேறு சித்தாந்தங்களுக்கோ, நடைமுறைகளுக்கோ தேவைப்படாத மார்க்கம். இஸ்லாம் அல்லாத பிற மதங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த மதங்கள் அத்தனையுமே முன்னால் வந்த மதங்களினுடைய கலவையாகத்தான் இருக்கும். கிறிஸ்துவ மதத்திலிருந்தும், யூத மதத்திலிருந்தும், ஏன் இஸ்லாமிய மார்க்கத்திலே இருந்தும், அந்தந்த காலத்திலே இருந்த அந்த யோகிகள், மதவாதிகள் தங்களுக்கு எது சிறந்ததென பட்டதோ அதனை எடுத்துக்கொண்டு ஒரு மதத்தை உருவாக்கினார்கள். அப்படி மனிதர்களால் பிற மதங்களிலே இருந்து பிற மதங்களுடைய நடைமுறைகளையும் ஆன்மீக ரீதியிலான விஷயங்களையும் எடுத்துத்தான் அவரவர் மதங்களை உருவாக்கியிருப்பார்கள். அப்படி ஏராளமான மதங்கள் உண்டு. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அந்த தேவை இஸ்லாத்திற்கு ஏற்படவில்லை. அல்லாஹ் எந்த விஷயங்களை நடைமுறையாக ஆக்கினானோ அதுதான் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்களோ அதுதான் இஸ்லாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மத நடைமுறைகளை ஒருபோதும் அவர்கள் அனுமதித்ததில்லை. பிறருடைய பழக்க வழக்கங்களை, கலாச்சாரங்களை ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் சரியே அதற்கு எதிர்ப்பாகத்தான் நடக்க வேண்டும் என்ற ஒரு பொதுவான திட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். வேறு மதங்களுடைய நடைமுறைகளை நமக்கு பின்பற்ற வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை. வேறு மதங்களுடைய கலாச்சாரங்களை நாம் பின்பற்ற வேண்டியதில்லை. ஏனால் எல்லாமே இஸ்லாத்திலே பரிபூர்ணமாக தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி. நான் இஸ்லாமிய மார்க்கத்தை பரிபூர்ணமான மார்க்கமாக நான் அங்கீகரித்துக் கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இங்கு வேறு மதங்களுடைய கலாச்சாரங்கள் இங்கு தேவையில்லை. ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்நாளிலே ஏதாகிலும் ஒரு வகைகளிலே வணக்க முறையிலாக இருந்தாலும் சரி, அல்லது பழக்க வழக்கங்களிலாக இருந்தாலும் சரி, நடைமுறைகளிலே உடை மாற்றுதல் முதற்கொண்டு உட்கார்ந்து சாப்பிடுகிற வரையிலுமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, மாற்று மதத்தவர்களுடைய நடைமுறைகளை பின்பற்றுகிற போது அவர் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது. அவர் பேரழிவில் வேண்டுமானால் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்ளலாமே தவிர உண்மையான மார்க்கத்திலே அவர் நிலைத்திருக்கிறார் என்று பொருள் வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தசபஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் யாருடைய பழக்கத்திற்கு ஒப்பாகி விடுகிறார்களோ அவர்கள் அவர்களை சேர்ந்தவர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அமர் பின் ஷரீப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால லைஸ மின்னா மன் தஷரபஹ பிகைரினா, யார் நம்முடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு மாற்று கொள்கையுடையவர்களுடைய மாற்று மதத்தவர்களுடைய நடைமுறைகளை பின்பற்றுகிறாரோ அவர் நம்மை சேர்ந்தவர் அல்ல என்று சொன்னார்கள். எதுவரையிலும் என்று சொன்னால், சாதாரணமாக ஒரு மனிதரை சந்திக்கிற போது முகமன் கூறுகிற வழக்கம் இருக்கிறதே, சலாம் சொல்லுதல். சலாம் சொல்லுதல் இஸ்லாத்திலே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று வாயால் சொல்ல வேண்டும். அந்த சலாம் சொல்லுகின்ற முறையை கூட சொல்லலாம் சொன்னார்கள், வாயால் சொல்வதுதான் இஸ்லாம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று வாயால் சொல்வதுதான் இஸ்லாம். அதே நேரத்திலே கையை உயர்த்தி, அதாவது விரல்களை உயர்த்தி சொல்வது யூதர்களின் பழக்கமாகும், கப்பை உயர்த்தி சொல்வது நசாராக்களின் பழக்கமாகும். எனவே சலாம் சொல்லுகிற போது அப்படி கையை கூட உயர்த்தக்கூடாது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சின்ன விஷயமும் கூட வந்துவிடக்கூடாது. கையை உயர்த்தி அஸ்ஸலாமு அலைக்கும், விரல்களை உயர்த்தி சொல்வது, இது யூத நசாராக்களுடைய வழமை, இதையும் கூட பின்பற்றக்கூடாது என்று சொன்னார்கள். ஒரு சாதாரண விஷயத்தை கூட அவர்களுடைய வழமை நம்மிடத்திலே வந்துவிடக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சப்தமாக சொல்ல வேண்டும், கேட்பவர்களது காதலை விழுவதை போன்று சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் பதில் சொல்வது அவருடைய கடமை. அவருக்கு காதலையே கேட்காது, இவர் பாட்டுக்கு இப்படி போட்டு போயிடுவாரு, அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது மெதுவாக அவருடைய காதலே விழாத மாதிரி வாயை அசைத்தாலோ அல்லது வாய்க்கு பக்கத்திலே விரல்களை கொண்டு போனாலோ அது சலாம் சொன்னதாக ஆகாது. அப்படிப்பட்ட சலாமுக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்லை. ஒரு மனிதர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தையை பிற முஸ்லிமுடைய காதிலே விழுவது போன்று சொல்ல வேண்டும். அந்த சலாத்துக்குத்தான் வாலைக்கும் அஸ்ஸலாம் என்று பதில் சொல்வது கடமை. சலாம் சொல்வது முதல் கொண்டு ஒரு மனிதர் ஆடை அணிகிற போது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூதர்கள் ஆடை அணிவார்கள், வெறும் சுருவால் ஃபேண்ட் மட்டும் போடுவார்கள். இந்த ஃபேண்ட் போடுற பழக்கம் இஸ்லாத்தில் உள்ள பழக்கம் அல்ல, ஆனால் இஸ்லாம் அதை தடை செய்யவில்லை. அவர்கள் சுருவால் மட்டும் போடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் சுருவாலும் போட்டுக் கொள்ளுங்கள், அதே நேரத்திலே வேஷ்டியும் அணிந்து கொள்ளுங்கள், கைலியும் அணிந்து கொள்ளுங்கள், இரண்டுமே அவர்களுக்கு மாறு செய்யுங்கள். அவர்கள் இசார் அணிய மாட்டார்கள், கீழங்கி என்ற அந்த வேஷ்டியை கைலி அணிய மாட்டார்கள், வெறும் சுருவால் மட்டும்தான் போடுவார்கள். இன்னைக்கு நம்முடைய நடைமுறை நிறைய கிறிஸ்தவர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு மாறி போய் விட்டன. மேலைய நாகரிகம் என்று எதையெல்லாம் சொல்லப்படுகிறதோ அந்த வழமையெல்லாம் நம்ம இடத்திலே வந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், என்ற புதன்கிழமை கூட அதை சொல்லி காட்டினேன், நீங்கள் மாற்றார்களுடைய நடைமுறைகளை அவருடைய பழக்க வழக்கங்களை முளத்திற்கு மூலம் ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீர்கள், கொஞ்சமும் கூட அவருடைய வழமை உங்களிடத்திலே விட்டு போகாது. அப்படியே அடிக்கடி, அதாவது ஒரு எட்டுக்கு எட்டு முளத்துக்கு மூலம் என்று சொல்லுகிற அளவுக்கு அதை நீங்கள் பின்பற்றுவீர்கள் எதுவரையிலும் என்று சொன்னால், அவர்கள் ஒரு உடும்பனுடைய பொந்திலே நுழைந்தாலும் கூட அவர்களை பின்பற்றி நீங்களும் நுழைந்து விடுவீர்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், யூத நசாராக்களை பற்றியா பேசுகிறீர்கள் என்று சொல்ல போது, ஆம், அவர்கள் அல்லாது வேறு யார் என்று கேட்டார்கள். முஸ்லிம்களிடத்திலே இன்று நடைபெறக்கூடிய நிறைய நிகழ்வுகள் கிறிஸ்தவர்களுடைய வழமை பழக்க வழக்கங்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு மஸ்ஜித் நபவிக்கு அபிசீனியாவில் இருந்து சிலர்கள் வருகை தந்திருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எழுந்து அவர்களுக்கு விருந்து பரிமாறினார்கள். கொஞ்ச பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ரசூலுல்லாவே விருந்து பரிமாறினார்கள். சஹாபாக்கள் இதை பார்த்த உடனே, ரசூலுல்லா நாங்கள் செய்ய மாட்டோமா, நீங்களும் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொள்ளுங்கள், உட்கார்ந்து பார்த்து கொண்டிருங்கள், நாங்கள் அவர்களை உபசரிக்கிறோம், கவனித்துக் கொள்கிறோம் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், என்னுடைய தோழர்கள் சஹாபாக்கள் அபிசீனியாவுக்கு போன போது அவர்கள் இவர்களை அரவணைத்தார்கள், உபசரித்தார்கள், வரவேற்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தார்கள். என்னுடைய சஹாபாக்களை கண்ணியப்படுத்தியவர்களை நான் கண்ணியப்படுத்த வேண்டாமா என்று கேட்டார்கள். என்னுடைய தோழர்களை கண்ணியப்படுத்தியவர்களை நான் கண்ணியப்படுத்த வேண்டாமா, எனவே நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள், நான் தான் உபசரிப்பேன் என்று சொன்னார்கள். இது ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் உடைய உணர்வு, உடைய உணர்வை புரிந்து கொண்ட சஹாபாக்கள் விலகிக் கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த விருந்தாளிகளை உபசரித்தார்கள். இன்றைக்கு நாம் திருமணம் என்ற பெயரிலே அல்லது வேறாயண விருந்து என்ற பெயரை அழைக்கிறோம். நீங்களா போய் எடுத்து சாப்பிட்டுக்கிறங்க, அங்க இருக்கு வரிசையா, கையில தட்டி எடுத்துக்கொண்டு நீங்களாக எடுத்து சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பிரியமானதை. நானெல்லாம் உபசரிக்க மாட்டேன், நான் ஒரு இடத்துல நின்று கொள்வேன். இது எந்த பழக்கம் என்று சொன்னா மாற்று நபர்களுடைய கலாச்சாரம், கிறிஸ்தவர்களின் கலாச்சாரம். நிறைய விருந்து வாய்ப்புகளில் இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் எந்த, அதாவது எப்படிப்பட்ட வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் என்று விளங்க முடிகிறது. இஸ்லாத்திலே மரபு கிடையாது, இஸ்லாத்திலே வளமை கிடையாது. இந்த பஃபே முறை என்பது இஸ்லாத்திற்கு ஒருபோதும் ஏற்று இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிற செயல் அல்ல. ஒருபோதும் அப்படிப்பட்ட செயலை பின்பற்றாதீர்கள், அது முஸ்லிம்களது செயல் அல்ல. நாகரிகம் என்ற பெயரால் எத்தனையோ எத்தனையோ விஷயங்கள் வருகின்றன. உணர்வு பூர்வமாக பார்க்கிற போது அது இஸ்லாத்திற்கு எதிரானதாக இருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்காத விஷயமாக இருக்கிறது. இதை கவனத்திலே கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள், அந்த நாளிலே நீங்கள் நோன்பு நோக்காதீர்கள். மதீனாவிலே ஆஷுராவுடைய தினத்திலே யூதர்கள் நோன்பு நோக்கிறார்கள், அந்த நாளிலே நீங்கள் நோன்பு நோக்காதீர்கள், அவர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு முன்னால் ஒரு நாள் நோன்பு நோருங்கள் என்று சொன்னார்கள். பாங்கு தொழுகிக்க தொழுகைக்காக வேண்டிய அழைப்பு கொடுக்கிற போது ஆலோசனை நடைபெறுகிறது. அந்த ஆலோசனையிலே சஹாபாக்கள் யூத கிறிஸ்தவர்களுடைய முஷ்ரிக்குகளுடைய பழக்கங்களை சொல்லி காட்டுகிறார்கள். கொம்பு ஊதுதல், அதுபோல மணி அடித்தல், நெருப்பு மூட்டுதல், இது மாதிரியான பழக்கங்கள் அவர்களுக்கு வழமையாக இருந்தன. அந்த வணக்கத்திற்காக அழைப்பு கொடுக்கிற போது இன்றைக்கும் மணியை அசைத்து மணி ஓசையின் மூலமாக அழைப்பு கொடுக்கிற வழமையெல்லாம் மாற்று மத்தவர்களிடத்தில் இருக்கிறது. எல்லாம் சொல்லி காட்டிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவர்களுடைய எந்த வழமையும் தேவையில்லை, அத்தனையும் ஒதுக்கி வைத்து விடுங்கள். இங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்கின்ற வார்த்தையை தான் சப்தமாக ஒலிக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய மரபு என்று அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சப்தத்தை நமக்கு கொண்டு வந்து தந்தார்கள். மாற்ற எந்த விஷயத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தொழுகையிலும் ஒரு போது கூட காலை நேரத்திலே சூரியன் உதயமாகின்ற நேரத்திலும் சூரியன் உச்சியில் இருக்கிற நேரத்திலும் மறைகின்ற நேரத்திலும் தொழக்கூடாது என்று தடை விதித்ததற்கு காரணமே அந்த நேரங்களிலே மாற்று மதத்தவர்கள் தொழுகிறார்கள், வணக்கம் செய்கிறார்கள். அவர்கள் வணங்குகின்ற நேரத்திலே உங்களது வணக்கம் ஒப்பாகிவிடக்கூடாது. நீங்கள் வணங்குவதும் அவர்களுடைய வணக்கமும் ஒரே நேரத்தில் அமைந்துவிடக் கூடாது. எனவேதான் அந்த நேரங்களிலே தொழுகையை தடை செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா விஷயத்திலும் இப்படி கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். சஹர் உணவு இஸ்லாத்திலே முஸ்லிம்களுக்கு, அதாவது மனித குலத்திலேயே முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் அந்த நேரத்திலே உணவு உண்ணுகிற வழமை, மாற்று மதத்திலே கிடையாது. செல்லதாலும் சொன்னார்கள், யூதர்களும் நோன்பு வைக்கிறார்கள், ஆனால் அவர்கள் சஹர் உண்ணாமல் நோன்பு வைக்கிறார்கள். நீங்கள் சஹர் உணவை கொண்டு அவர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நோன்பிலே அவர்களது நோன்பும் உங்களது நோன்பும் ஒன்றாகிவிடக்கூடாது. எனவே சஹருடைய உணவை உண்ணு, யூதர்களுக்கும் உங்களுக்கும் மத்தியிலே வேறுபாட்டை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். யூதர்கள் சாப்பிடுகிற போது பேச மாட்டார்களாம். நம்ம பெரியவர்கள் கூட சில பேர்கள் சொல்வார்கள், சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுகிற போது பேச சொன்னார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி சாப்பிட ஆரம்பியுங்கள். பிஸ்மில்லா மறந்து விட்டால் சாப்பிடுகின்ற இடையிலே நினைவு வந்தால் பிஸ்மில்லா எவ்வளவு ஆகிறூ என்று சொல்லுங்கள். உண்டு முடித்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று பேச சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கம்மல் உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. யாராவது சாப்பிட்ற நேரத்தில் வீட்டுக்கு வந்தாலும் கூட நம்ம எதுவுமே பேச மாட்டோம், வாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்போம். வர்றவங்களை வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டோம், ஏன்னா சாப்பிடும் போது பேசக்கூடாது. அது யூதர்களுடைய வழமை. சாப்பாடு அந்த கவலம் வாயிலே வைத்து அதை விழுங்கி விட்ட பின்னால் வருகின்றவர்களை வாருங்கள் என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை. உட்காருங்க சாப்பிடுங்க என்று சொல்றதில் எந்த தவறும் இல்லை. எல்லா வழக்கங்களையும் ஒரு சிறிய பழக்கமாக இருந்தாலும் சரி செல்லாலோசனங்கள் அதற்கு மாறு செய்ய சொன்னார்கள். அதுபோலத்தான் அந்த காலத்திலே முஷ்ரிக்குகள் மீசை வைப்பார்கள், தாடி வைக்க மாட்டார்கள். அபூஜஹல், அதாவது முஷ்ரிக்குகள் நிறைய பேர் கூட இந்த வழமை இருந்தது, தாடியை முழுக்க சரைத்து விடுவார்கள், மீசையை பெரிய அளவில் வைத்துக் கொள்வார்கள். நம்ம முஸ்லிம்களையும் நிறைய பேர் அப்படி பார்க்கலாம். செல்லாலோசனை சொன்னார்கள் இது முஷ்ரிக்குகளுடைய வழமை, எனவே நீங்கள் தாடியை வளருங்கள் மீசையை கத்தரிங்கள் என்று சொன்னார்கள். மீசையை குறைத்துக் கொள்ளுங்கள் தாடியை வளருங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் செல்லாசனை தாடி எப்படி இருந்தது என்று சொன்னால், பெருமானார் செல்லாசன் ஒழுவு செய்கிற போது தனியாக தண்ணீரை எடுத்துக்கொண்டு தாடியை கழுவுவார்கள், தாடியை கோதி கழுவுவார்கள். அவ்வளவு அடர்த்தியாக இருந்தது முடி. சும்மா லேட்டா அந்த என்ன பிரின்ஸ் தாடி, அந்த தாடி, இந்த தாடி, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. முழுக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆண்மையை வெளிப்படுத்துகிற முறையிலே முழுக்க தாடி இருந்தது, ஒட்டு போட்ட தாடியாக இருக்கவில்லை. சாதாரண அதாவது பிரசை கொண்டு வரைந்ததை போன்று தாடியாக இருக்கவில்லை, அவ்வளவு தாடி வைத்திருந்தார்கள். அதுக்காக ஒரு அளவியம் சொன்னார்கள், மற்றவர்களைப் போல தாடி வளர்க்காதீர்கள், அவர்கள் நெஞ்சி வரையிலும் வளர்ப்பார்கள். இந்த சாமியார்கள் யோகிகள் இவர்கள் எல்லாம் அவருடைய தாடி எது வரைக்கும்னா வயிறு வரைக்கும் இருக்கும், அவ்வளவு பெருசா இருக்கும். அவர்களுக்கு மாறு செய்யுங்கள், ஒரு பிடி அளவுக்கு மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு மேல் உள்ளதை கத்தரித்து விடுங்கள். நிறைய பேருக்கு என்ன அது வழங்க மாட்டேங்குது, அதாவது பயபக்தியில ரொம்ப போயிடுறாங்க, அது வரைக்கும் இருக்கும் தாடி. அப்படி தாடி வைப்பது இஸ்லாத்தினுடைய நடைமுறை அல்ல, அது அது முஷ்ரிக்குகளுடைய இறைவனுக்கு இணை வைப்பவர்களுடைய நடைமுறை. எனவே அவ்வளவு பெரிதாக வைக்க வேண்டாம், கையை பிடித்தால் ஒரு பிடி அளவுக்கு இருக்க வேண்டும், அதற்கு மேல் உள்ளதை கத்தரித்துக் கொள்ள வேண்டும். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி வைப்பதில் இருந்து மீசையை கத்தரிப்பதில் இருந்து வெள்ள முடியாக இருந்தால் அந்த வெள்ள முடிக்கு யூதர்கள் சாயம் போட மாட்டார்கள், அப்படியே விட்டு விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அவர்களுக்கு மாறு செய்யுங்கள், வெள்ளை முடிக்கு சாயம் போடுங்கள் என்று சொன்னார்கள். சாயம் போடுங்கள் என்று சொன்னால் கருப்பு சாயம் போடக்கூடாது, மருதாணி போன்ற சாயங்களை பூசிக்கொள்ளுங்கள். கருப்பு அடியக்கூடாது, கருப்பு சாயம் போடுறது ஹராம், கருப்பு சாயம் போட்டு தொழுவது குற்றமான செயல். எப்படி தங்கம் அணிந்து தொழுவது எப்படி குற்றமான செயலோ, பட்டாடை அணிந்து தொழுவது எப்படி குற்றமான செயலோ, அதுபோல கருப்பு சாயம் பூசி தொழுவதும் தொலை வைப்பதும் குற்றமான செயலாகும். கருப்பு சாயம் போடக்கூடாது. இந்த காலத்தில மருதானையை போன்று ஒரு இலை இருந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய தந்தையார் அபு குஹாஃபா அவர்கள் பத்தா மக்காவின் போது இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அவருடைய தலைமுடி அப்படியே அதாவது பார்த்தால கண்ணுல கூசுகின்ற அளவுக்கு வெண்மையாக இருந்தது. அந்த வெயிலுக்கும் அந்த தலைமுடிக்கும் அது பூச பட்ட உடனே கண் கூசுகின்ற அளவுக்கு இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெரியவருக்கு அவருடைய தலையில அதுபோன்ற அந்த இலையை ஒரு இலையை சொல்லி அதை பூசிவிடக் கூடாதா என்று கேட்டார்கள். அப்ப கருப்பு சாயத்தை தவிர மருதாணி போன்ற சாயங்களை தலையிலே பூசிக்கொள்ள சொன்னார்கள். இது யூதர்களுக்கு மாறு செய்வதாகும் என்று சொன்னார்கள். அதுபோலத்தான் முஷ்ரிக்குகளும் தலைப்பா கட்டுவார்கள் அந்த காலத்தில். இன்னைக்கு இருக்கிற மூமின்களுக்கு கூட தலைப்பா கட்டுகிற வழக்கம் இல்லை, அவர்கள் கட்டியிருந்தார்கள். சில பேர்கள் தொப்பி அணிந்திருந்தார்கள். மக்காவில் மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் தொப்பி அணிவார்கள். செல்லல்லாஹு சொன்னார்கள் தொப்பி அணிகிறார்கள், சில பேர்கள் தலப்பா கட்டுகிறார்கள், ஆனால் நாமும் என்ன செய்ய வேண்டும், தொப்பிக்கு மேல் தலப்பா கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அவர்களை தலைப்பாக தொப்பி இல்லாமல் இருந்ததை நீங்கள் தொப்பியை அணிந்து அதற்கு மேல் தலப்பா கட்டுங்கள், முஷ்ரிக்குகளுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். எல்லா விஷயத்திலும் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணும் கருத்துமாக கவனித்திருக்கிறார்கள் என்பது இந்த செய்திகள் இருந்து நமக்கு தெரிகிறது. எல்லாமே ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஹதீஸினுடைய அரபு வாசங்களை சொன்னால் நேரம் பற்றாது என்ற காரணத்தினால்தான் இந்த கருத்துக்களை மட்டும் உங்களிடத்திலே சொல்லிக் கொண்டு வருகிறேன். அதுபோலத்தான் யூதர்கள் ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டால் அந்த பெண் அணி சமைக்கக்கூடிய சாப்பாட்டை சாப்பிட மாட்டார்கள், அவள் இருக்குகின்ற அறைக்கு போக மாட்டார்கள், அவளை தனியாக ஒதுக்கி வைத்து விடுவார்கள், தீட்டு என்பதை போல. நம்ம ஆளுகளை சில பேர் அப்படித்தான், இந்த மாதவிடாய் பெண்களுடைய வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. பெரிய மார்க்கத்தை தெரிந்து தேர்ச்சி தேர்ச்சி பெற்றவர்கள். சில பேர் மைத்து வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, சில பேர் இந்த மாதிரி வீட்டுகளில் சாப்பிட மாட்டாங்க, தண்ணி கொடுத்தா நீ கொண்டு வராத அப்படின்வாங்க. இதெல்லாம் யூதர்களுடைய வழமையாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், அந்த பெண்கள், இந்த மாதவிடாய்க்கார பெண்களிடத்திலே இப்படி அவர்கள் சமைக்க விட மாட்டாங்க, நீ சமைக்க கூடாது. சில பேர் பாத்திரத்தையே தொட விட மாட்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம முஸ்லிம் பெண்மணிகள் மாதவிடாய் காலத்தில் பாத்திரங்களுக்கு போனா நீ தொடாது என்றுவாங்க, ஏன்னா தீட்டு அதுல பட்டுருமா. இந்த மாதிரிலாம் வளமை இருந்தது. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், உடலுறவை தவிர வேறு எல்லா வேலைகளும் அவரிடத்தில் இருந்து வாங்கிக் கொள்ளலாம், உடலுறவு மட்டும் கூடாது. அந்த ரத்தம் நிக்குகின்ற வரையிலும் சுத்தமாகின்ற வரையிலும் உறவு கொள்ளக்கூடாது. அது அல்லாது அவர்களை தொடுவதோ அவர்கள் சமைத்த உணவை உண்ணுவதோ எதுவுமே தடையில்லை. இப்படி சொன்ன போது யூதர்கள் கடும் கோபம் கொண்டார்களாம், என்ன இந்த மனிதர், நாம் எதையெல்லாம் வழக்கமாக கொண்டிருக்கிறோமோ அதற்கெல்லாம் நேர் மாறான கருத்துக்களை சொல்கிறாரே என்பதாக கோபித்துக் கொண்டார்கள் என்பதாக ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி நேரங்கள், அதன் காரணமாகத்தான் சில நேரங்களிலே அவர்களை வீட்டை விட்டு தள்ளி வைத்து விடுவார்கள், வீட்டுக்கு தூரமாக வைத்து விடுவார்கள். அந்த வளமைதான் வீட்டுக்கு தூரமாயிட்டா அப்படிங்கிற பேச்சு கூட வந்தது. இப்படியெல்லாம் அவர்களுடைய வளமைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே மாறு செய்கிற நிலையை பார்க்கிறோம். அதுபோலத்தான் யூதர்கள் அவர்களுடைய ஆலயங்களுக்கு போனால் அவர்கள் அணிந்திருக்கிற மோசான்னு சொன்னா முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த இது கிடையாது, சாக்ஸ் கிடையாது. மோசாங்கிறது சாக்ஸ் துணியினால செய்யப்படக்கூடிய ஒண்ணு, அதை போட்டுட்டு அதை கலட்டி ஒழுவு செய்யும் போது கலட்டி காலை கழுவித்தான் ஆவணும். மோசா என்பது தோளினால் செய்யப்பட்டிருக்கிற அந்த பொருள், அந்த தோளினால் செய்யப்பட்டிருக்கிற அந்த பொருள் வந்து காலில் மாட்டி விட்டால் காலோடு ஒட்டி ஆகிவிடும், கலட்ட முடியாது சீக்கிரமாக, அப்படியே காலோடு ஒட்டி கொள்ளும். அந்த மாதிரி மோசா அணிந்தால் உதவி செய்கிற போது அது மேல கழுவினா போதும், அதை கழட்டணும்னு அவசியம் இல்லை. மற்றபடி போது நாம் அணிகிற சாட்சி மோசா அல்ல, மோசாவுடைய சட்டம் அதற்கு வராது. ஒருபோதும் சாட்சி அணிந்தவர்கள் கால் கழுகாமல் பள்ளிவாசலுக்கு உழுவு செய்துவிட்டால் அந்த உழுவு பூர்த்தி ஆகாது, இரண்டு காலையும் முழுமையாக கழுக வேண்டும். இப்படி கழுகாமல் அவர்கள் வந்து தொழுதால் அவர்கள் தொழுகை கூடாது. வஹாபிகளுடைய நிலை அப்படியே தொழுகலாம் அப்படிங்கிறது, ஆனால் இங்கே அப்படி இல்லை. இப்ப இந்த மோசாவை என்ன செய்வார்கள், யூதர்கள் சிரமப்பட்டு கலட்டி கொண்டு தான் அவருடைய ஆலயங்களுக்குள்ளே வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் மோசா அணிந்திருந்தால் அந்த மோசாவோடு தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஏன்னா அவர்கள் வருகிற போது மோசாவை கலட்டி விட்டு வருவார்கள், நீங்கள் போட்டு விட்டு வந்து தொழுங்கள் என்று சொன்னார்கள். இந்த மோசா வந்து அசுத்தமானதல்ல, அதுக்கு கீழே சூ இருக்கும், எனவே நஜீசுகள் அதில் படுவதற்கு வாய்ப்பில்லை. அதன் காரணமாக தோளால் செய்யப்பட்டிருக்கிற அந்த மோசாவை அணிந்து கொண்டு தொழுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியாக நிறைய விஷயங்களை பார்க்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நிலையிலும் முஷ்ரிக்குகளுக்கும் முனாஃபிக்குகளுக்கும் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாறு செய்கின்ற நிலையைத்தான் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். பிறந்த நாள்களா கொண்டாடுகிறோம், மற்றவருடைய நிலை எதை கேக் வெட்டுறது இது பண்றது அதுக்கு ஒரு விருந்து வைக்கிறது இதெல்லாம் நம்ம ஆளு என்ன செய்யறான்னா 12 மணி வரைக்கும் உட்கார்ந்துருந்து 12 மணி வரைக்கும் என்ன செய்யறான், விஷூ பண்றான். நைட்டு 12 மணிக்கு நைட்டு 12 மணி இருந்துதான் நாள் துவங்குதா என்று சொன்னால் இஸ்லாத்திலே கிடையாது. சூரியன் மறைந்ததுலேருந்து நாள் தொடங்கி விடுகிறது. இப்ப இந்த வெள்ளிக்கிழமை சூரியன் மறைவதோடு முடிந்து விடும், அதற்கு அடுத்து சனிக்கிழமை இரவு, இரவு தான் நமக்கு முந்தி வருகிறது. ஆனால் அர்த்தமில்லாத மற்றவர்களுடைய நிலை என்னவென்று சொன்னால் 12 மணியிலிருந்து தான் நாள் துவங்குகிறது என்று அவர்களுடைய கணக்கு, அந்த கணக்கை பின்பற்றி 12 மணிக்கு அது வரையில் உட்கார்ந்திருந்து 12 மணி ஆகட்டும், மணி கரெக்டா முள்ளு நேரம் வந்த உடனே போன் அடிக்கிறது, விஷூ பண்றது. இது மாதிரியான நிலைகள் முஸ்லிம்களுடைய வளமை அல்ல, முஸ்லிம்களுக்கு உள்ள பழக்க வழக்கங்கள் அல்ல. இது மாதிரியான ஏராளமான பழக்க வழக்கங்கள் இஸ்லாமியர்களுக்குள்ளே நுழைந்திருக்கின்றது. ஒன்றென்ற இல்ல என்றல்ல, நூற்றுக்கணக்கான விஷயங்கள். கல்யாண நாள் கொண்டாடுறது, அது செய்யறது இது செய்யறது வீண் விரயங்களை செய்வது. அந்த காலத்திலே மார்க்கத்திலே மார்க்கத்தின் பெயரால் சில வீணான காரியங்கள் நடைபெற்று வந்தன. காபத்துல்லாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிற போது காபிர்கள் என்ன செய்வார்கள்? தவாப் செய்வார்கள். இப்படி தவாப் செய்கிற போது ரசூலுல்லாஹுக்கு தொழுகைக்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே விசில் அடிப்பார்கள். தவாப் செய்கிற போது தவாப் செய்கிற போது விசில் அடிப்பார்கள், கைகளை அடித்து சத்தம் எழுப்புவார்கள். இந்த மாதிரி நிலையெல்லாம் இடத்திலே இருந்தது. தொழுகை என்பது எல்லாத்தை விட எல்லா வணக்கத்தை விட உயர்வானது. எனவேதான் ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கிற போது பக்கத்தில் இருக்கிற மனிதர் குரானை ஓதுகிறார். அந்த குரானை ஓதுவதாக இருந்தாலும் சரியே சத்தம் எழுப்பி ஓதக்கூடாது, அவருடைய தொழுகைக்கு இடையூறாக. ஆனால் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தொழுகைக்கு இடையூறாக எப்படி அவர்கள் விசில் அடித்து சப்தம் எழுப்புவார்கள், கைகளை தட்டி சப்தம் எழுப்புவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமாக்கான சலாத்துஹும் இந்தல் பைத்தி, அல்லாஹ்வுடைய வீட்டிலே அவர்களது வணக்கம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இல்லா முகாஹும் வதஸ்தியதன், விசில் அடிப்பதும் கைகளை கொண்டு சப்தம் எழுப்புவதும் தான் அவருடைய வணக்கமே. தவாப்பு நோக்கம் இல்ல, தொழுகை நோக்கம் இல்ல, அவருடைய வணக்கமே எதுனா இதுதான் வணக்கமாக போய்விட்டது. எந்த மார்க்க நடைமுறைகளை மறுக்கிறார்களோ அப்படிப்பட்ட நடைமுறைகளின் காரணமாக, அதை மறுத்ததின் காரணமாக கடுமையான வேதனை அவர்கள் பெறுவார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்கிறான். மாற்றார்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுகிற போது கடுமையான வேதனை உண்டு என்ற வசனம் இங்கு நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. இப்ப தீபாவளி வருது, அதிகமா அவங்க வெடிக்கிறாங்களோ இல்லையோ நம்ம தான் அதிகமா வாங்கி கொடுத்து வெடிக்கிறோம். தெருக்கல்ல நடக்க முடியல, பள்ளிவாசலுக்கு தொலைவர முடியல, வீட்டிலிருந்து பரப்படுகிற போதே பயந்து பயந்து வர வேண்டியதா இருக்கு, ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு. ஒவ்வொரு தீபாவளிக்கும் தான் மசூதி காலனின்னு பேரு, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் முஸ்லிம்கள். பள்ளிவாசலுக்கு முன்புறமும் பின்புறமும் வெடி சப்தம் தாங்க முடியவில்லை, தொழுகை நடத்த முடியவில்லை. கிராத்துவதினால் அந்த சப்தம் மாமூம்களுக்கு சென்று கேட்காத அளவுக்கு சப்தம். பள்ளிவாசல் சுத்தி இருக்கிறது யாரு? வேற வெளிய வெளிய ஆட்களா? எல்லாம் முஸ்லிம்கள். கேட்டா என்ன சொல்றாங்க? ஓனர் கொடுத்தாரு, ஃப்ரீயா கொடுத்தாரு, கிப்டா கொடுத்தாரு, அதை கொண்டு வந்து நான் வீட்டில் கொடுத்தேன். கிப்டா கொடுத்தானா அந்த கிப்ட நீ அது மாதிரி வெடிக்கிறவங்களுக்கு கொடு, அதையும் ஓமிட்டு கொண்டு வர்றேன். எவ்வளவு அதாவது ஒரு தேவை, அதை அது என்னன்னுங்கிறது அவங்களுக்கே தெரியாது. இப்படி வெடி சத்தத்தை கேட்டு வெடிக்க வைத்துத்தான் ஒரு பண்டிகை கொண்டாட வேண்டுமா? நிறைய அதற்கு நிறைய நாடுகளிலே தடை கூட விதிக்கிறார்கள். அது ஆபத்தை தான் ஏற்படுத்துகிறது, கெடுதியை தான் ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு பண்டிகையின் போதும் வருடத்திற்கு ஒரு முறை நூற்றுக்கணக்கானவர்கள் அந்த வெடி விபத்திலே இறந்து போகிறார்கள். பத்திரிகையிலே பார்க்கிறோம், கொடூரமாக இறந்து போகிறார்கள். இத்தனையும் தெரிந்திருந்தும் நாமே நமது பிள்ளைகளுக்கும் வீட்டில் இருக்கிற மனைவி மக்களுக்கும் அதை வாங்கி கொடுத்து வேடிக்கை செய்கிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நாம் முஸ்லிம்கள் தானா? இஸ்லாத்தில் தான் இருக்கிறோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்தையும் அவர்களுடைய அவர்கள் பின்பற்றுகிற அத்தனை விஷயங்களையும் தடை செய்தார்கள். அதை பின்பற்றாதீர்கள், அதுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடு இருக்குது பாருங்க, ரொம்ப அமைதியானது. இங்க கூச்சலுக்கோ குழப்பத்திற்கோ இடம் இல்ல. நீங்க எங்க போனாலும் சரி, பள்ளியிலே தொழுகை நடக்கிற போது பள்ளிவாசலே சப்தமிட்டு கூட பேசக்கூடாது. சப்தமிட்டு பேசுவது அவருக்கு அவர் செய்திருக்கிற அமலை பாத்திலாக்கிவிடும் என்றெல்லாம் ஹதீஸுகள் எச்சரிக்கை செய்கின்றன. பள்ளிவாசலே சப்தமாக கூட பேசக்கூடாது. தொழுகை அமைதியானது, தவாப் அமைதியானது, ஹஜ்ஜினுடைய கிரியைகள் எல்லாமே அமைதியானது. சத்தத்தை எழுப்பித்தான் வணக்கத்தை காட்டும் என்ற நிலை கிடையாது. ஆனால் என்ன நடக்கிறது? ஒவ்வொரு வருஷமும் சொல்றோம், இந்த பட்டாசு கொஞ்சம் சப்தம் எல்லாம் பாத்துக்கிறீங்க தொழுக நேரத்திலேயாவது, மற்ற நேரங்களில் விடுகிறீங்க, பாங்குசன பரவாயில்ல கொஞ்சம் நிப்பாட்டுங்களேன். பெற்றோர்கள் விட்டு விடுகிறார்கள், அவர்கள் தெருவில் வந்து வெடிக்கிறார்கள், வேடிக்கை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, உங்களுக்கு எல்லாம் சொல்லுகிறேன், அந்த வேலை நமக்கு தேவையே இல்லை. அது ஒரு அனாச்சாரமானது, நம்மை பொறுத்தவரை தேவையில்லாதது, வீணானது. சீனர்கள் என்ன செய்வார்களாம்? உண்மையான காசை கொடுத்து போலியான இந்த பிரிண்ட் செய்யப்பட்ட நோட்டுகள் இருக்கிறது, அதை விலைக்கு வாங்குவார்கள். கொடுக்கிறது காசு, உண்மையான காசு. அந்த காசு கொடுத்து எதை விலைக்கு வாங்குவானா, சின்ன பிள்ளைக்கு விளையாடுறாங்க பாருங்க நோட்டு, அது மாதிரி விலைக்கு கட்டுக்கட்டாக வாங்குவார்கள். அதை சந்தோஷமான காலங்களை போட்டு எரிப்பார்கள். யாராகிலும் அவர்கள் வீட்டில் இறந்து விட்டால் அவர்களை புதைக்க போகிற போது அந்த நோட்டுகளை கட்டுக்கட்டாக அந்த பிணத்தோடு எடுத்துக்கொண்டு போவார்கள். தெருக்களில் அதை விசிறி அடிப்பார்கள். இவங்க பூவா இன்னைக்கு விசிறி அடிக்கிற மாதிரி அவங்க அந்த நோட்டுகளை விசிறி அடிப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு வழக்கங்கள் இருக்கின்றன. இஸ்லாம் ஒரு அமைதியான மார்க்கம், வீண் விரயத்திற்கு இங்கே இடமில்லை. எந்த மாற்று நபர்களுடைய கலாச்சாரத்திற்கும் மாற்று மருத்துவர்களுடைய நடைமுறைகளுக்கும் இங்கே இடமில்லை. சரலாலு சிலமர்கள் அத்தனை விஷயங்களுக்கும் மாறு செய்ய சொன்னார்கள். எனவே அதுபோன்று நடைபெறுகிற போது நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோன்று நம்ம பக்கத்து வீட்டில் அண்டை வீட்டுக்காரர்கள் அப்படி வெளியில ஈடுபட்டுக்கிறார் போய் வேடிக்கை கூட பார்க்க கூடாது, ஒதுங்கி விட வேண்டும். நமது மார்க்கத்திற்கு அது முரணானது. பிள்ளைகளையும் அப்படி பழக்க வேண்டும். நீங்க கேட்கலாம், நம்ம இருக்கிறது அவங்களோட தான் இருந்துட்டு இருக்கிறோம், என்ன செய்யறது? ஏன் எத்தனையோ விஷயங்களில் நாம் நம்ம பிள்ளைகளை சரி செய்வதில்லையா? அவர்களுக்கு பிடிக்காத விஷயங்களை கண்டிப்பு செய்து அவர்களை வளர்த்துவதில்லையா? இது மட்டும் நமக்கு கஷ்டமானதானா? கஷ்டமானதில்லை, முடியும். அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லா அலைஹிஸ்ஸலாம் இதை தடுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லா பத்தியே சொல்லிக் கொடுக்கறது இல்லையே. முகமது யார் என்று சொன்னால் பிள்ளைக்கு தெரியவில்லையே. அப்படி இருக்கிற போது எப்படி இருக்கும்? சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. எனவே இதுபோன்று மாற்றார்களுடைய பண்டிகைகள் வருகிற போது, அவருடைய விழாக்காலங்கள் வருகிற போது, அது மாதிரியான நடைமுறைகளை நாம் ஒருபோதும் பின்பற்றிவிடக்கூடாது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், மாற்று மதத்தவருடைய வணக்க ஸ்தலங்களுக்கு போய் அந்த நிற்பதும் கூட ஹராம் என்று சொன்னார்கள். அந்த இணை வைக்கக்கூடிய செயல் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது நம்ம தோழர் தான், நண்பர் தான், அவரோடு சென்று அந்த ஆலயத்துக்கு போய்விட்டோம். போய்விட்டால் நாம பள்ளிவாசலுக்குள்ள எப்படி அவங்க வர முடியாதோ, அதுபோல அவர்களுடைய ஆலயத்திற்கு நம்ம போகக்கூடாது. நீங்க உள்ள போயிட்டு வாங்க, நான் இப்படி நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒளியிலே வந்து நிற்க வேண்டுமே தவிர அந்த ஆலயத்திற்குள் போவதும் பாவம் என்று சொன்னார்கள். நீ வரங்கவில்லை, வணக்கத்திற்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை என்று சொன்னாலும் கூட அவனோடு சென்று அங்கு நிற்பதும் கூட பாவம் என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் இஸ்லாம் மிக தெளிவாக மார்க்க நடைமுறைகள் நமக்கு தெளிவாக காண்பித்து தந்திருக்கிறது. இவைகளை கடைபிடிக்க வேண்டும். தன்னை ஒரு முஸ்லீமாக அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் முஸ்லீம் தான், நான் முஸ்லீம் என்ற நிலையை உருவாக்க வேண்டும், அதை வெளிப்படுத்த வேண்டும். நாம எப்ப நம்மிடத்தில் உறுதியும் தைரியமும் வலிமையும் இருக்கிறதோ அந்த நேரத்திலே நம்மை பார்த்து மற்றவர்கள் அஞ்சுவார்கள். இன்றைக்கு அந்த நிலையா இருக்கிறது, மற்றவர்களை பார்த்து நம்ம அஞ்ச வேண்டிய நிலை இருக்கிறது. இது ஒரு மாறுபாட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் முதல்ல மாற வேண்டும். அப்போதுதான் இஸ்லாத்திற்கு ஒரு கண்ணியமும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, எனவே இதுபோன்ற நடைமுறைகளை கைவிட்டு விட்டு மார்க்கம் சொல்லி தருகிற நடைமுறைகளை பின்பற்றி நடப்பதற்கெல்லாம் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹ தவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். இன்ஷால்லாஹ் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ரோஹிங்யா முஸ்லிம்களுக்காக வேண்டி, இன்னும் அவருடைய நிலைமை சீரடையவில்லை, வெளியில அகதிகளாக பல லட்சம் பேர்கள் வெளியில போயிருக்கிறார்கள், இன்னும் அவர்கள் நாடு திரும்ப முடியவில்லை. அப்படி யாராகிலும் வெளியில போனவர்கள் ஒரு ஆசைக்காக வேண்டி உள்ளே வந்தாலும் கூட எல்லையிலே துப்பாக்கியோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் ராணுவ வீரர்கள், சுட்டு தள்ளுவதற்கு தயாராக. பெரும் சிரமத்திலும் கஷ்டத்திலும் இருக்கிறார்கள். அன்றாடம் அவருடைய வாழ்க்கை நரக வாழ்க்கையாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த முஸ்லிம்களுக்கு நல்ல நிலை ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி மீண்டும் அவர்கள் அந்த நாட்டிலே குடிமுறை பெற்று நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நோன்பு வைத்து அன்றைய தினத்திலே அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையை ஜமாஅத்துல்மா சபையின் சார்பாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் முடிந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அந்த முஸ்லிம்களுடைய கெடுதி நீங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே, அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பம் அகல வேண்டும் என்ற நோக்கத்திலே அல்லாஹுக்காக வேண்டிய ஒரு நோன்பு வைத்து அசருடைய நேரத்தில் மன்னடியில் இருக்கக்கூடிய ஈதுகா மசிதில ஒன்று சேருங்கள். அன்றைக்கு நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகளும் அங்கே செய்யப்பட்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அந்த நோன்பு திறக்குகின்ற நேரத்தில் கேட்கக்கூடிய அந்த துவா மஜ்லிஸிலே கலந்து கொள்ளுங்கள். துவாவை விட நமக்கு பெரிய ஆயுதம் ஒன்றும் இல்லை. எல்லாம் நிறைய பேர் போராட்டம் நடத்தினார்கள், நிறைய பேர் நிறைய இதை செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் துவா மஜ்லிஸ் என்ற ஒரு நிலையில உலமா சபையின் சார்பாக அங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அசர் தொழுகை அங்க ஷாஃபி முறைப்படி 4 மணிக்கு நடைபெறும். அந்த தொழுகையோடு அங்கு கலந்து கொள்ளுங்கள். இன்ஷால்லா அதற்கு பிறகு அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை குறித்து பல உலமாக்கள் பேசுவார்கள். அதற்கு பிறகு நோன்பதற்கு இந்த நேரத்தில் உருக்கமாக துவா செய்யப்படும். இந்த துவாவில பங்கெடுத்து அங்கு அந்த முஸ்லிம்களுக்காக வேண்டி நம்மால் முடிந்த அது மாதிரியான ஒரு உபகாரத்தை நாம் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாஹர் தவான் அலமதுல்லா ரபுல்லாலே. அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல்